வணக்கம் நர்த்தகி நடராஜ் அவர்களே.
வணக்கம்.
வணக்கம். எஸ்பிஎஸ் நேயர்கள் சார்பாகவும் ஆஸ்திரேலியா புலம்பெயர்ந்த மக்கள் சார்பாகவும் உங்களோடு நாங்கள் பேசுவதை நான் மிகவும் சந்தோஷமாக நினைக்கின்றேன். இன்றைய இந்த பேட்டியை உங்களுடைய சிறு வயது காலத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய சிறு வயது போராட்டம் பற்றி சொல்லுங்களேன்.
நான் முத்தமிழ் வளர்த்த மதுரையை சேர்ந்த திருநங்கை. எங்க மதுரையை பொறுத்த அளவுல எனக்கு சொந்த ஊர் மதுரை பக்கத்துல அனுப்பானடி. நல்ல ஒரு புகழ்பெற்ற மிக வசதி படைத்த குடும்பத்தில இருந்து பிறந்தவங்க நாங்க. ஆனாலும் அந்த குடும்பத்தோட அடையாளங்களை நான் இன்றளவும் பயன்படுத்துறதும் இல்லை. அதை பத்தி நான் சொல்லிக் கொள்றதுல ஒரு பெருமையமாகவும் நான் நினைக்கிறது இல்லை. ஏன்னா ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய மாதிரி டவுன் த ஏர்த் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு விருப்பம் இல்லாமலே என் குடும்பத்தை விட்டு நிராகரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டேன். அப்போ நான் வந்து நடு வீதிகள்ல நின்று நானா என்னோட உழைப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சியால முயன்று கலைத்துறையில இன்றைக்கு உலகளாவிய ஒரு அங்கீகாரத்தை என்னோட தமிழாலையும் தமிழிசை நடனத்தாலையும் நான் பெற்றிருக்கிறேன். ஏன்னா ஆரம்ப காலத்துல அந்த குழந்தை பருவம்ங்கிறது எல்லா குழந்தைகளுக்கு மாதிரியும் எனக்கும் மிகுந்த ஒரு கனவுகளோட தான் தொடங்குச்சு. அதுலயும் மற்ற குழந்தைகளோட நான் இன்னும் ஒரு அதீதமான ஒரு கனவுகளோட தான் என் வாழ்க்கையை தொடங்கினேன்னு சொல்லுவேன். மிக நான் சொன்ன மாதிரி பணக்கார குடும்ப சூழல், அழகான கிராமத்து ஒரு பின்னணி. எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராம தேவதை கோவில்ல தான் நான் போய் ஆடுவேன். எனக்குள்ள பெண்மை முதல்ல புகுந்ததா அல்லது பெண்மை புகுந்ததுனால நடனம் புகுந்ததான்னு என்னால அறுதிட்டு இன்றைக்கு வரைக்கும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எப்ப நான் பெண்மையை உணர ஆரம்பிச்சேனோ அப்ப வந்து கலைய ஒரு பாத்திரமாக்கி கொண்டேன். எப்பொழுது கலைய வந்து நான் உணர ஆரம்பிச்சேனோ என்னோட பெண்மையை எடுத்து செல்லும் ஒரு களமாக்கி கொண்டேன். எனக்கு சமூகத்திலையும் என்னோட குடும்பத்தாராலையும் மற்ற என்னோட உறவினர்களாலையும் எனக்கு எள்ளல்களும் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் கேலி அவமானம் இருந்த போதும் அது புறத்தால என்னை பாதிக்குது. ஆனா அதே சமயத்துல என் மனசளவுல வந்து நான் ஒரு பெரிய ராணி மாதிரியான ஒரு உருவகத்தோட தான் அப்பவுமே நான் உலா வருவேன்.
இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு தோன்றிய போது உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்?
எனக்கு என்னோட பெண்மையை நான் ஒரு திருநங்கை அப்படிங்கறத உணர ஆரம்பிச்சது ஒரு 6-7 வயதுல எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். என்னை பத்தி நான் வித்தியாசமா இருக்கேன். என்னட்ட ஏதோ ஒரு தனித்தன்மையும் இருக்கு. அதே சமயத்துல நான் வந்து ஒரு தாழ்வில்லைங்கிறது என் முன்னிலத்துல திரும்ப திரும்ப ஒழிச்சிட்டு இருந்தது. ஆனா அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவங்கள் என் குடும்பத்தாருக்கோ சுற்றத்தாருக்கோ இருக்கல. ஏன்னா உண்மையா சொல்றேன், இப்போ நான் கடந்து வந்துட்டு இந்த வெற்றிகளுக்கு அப்புறமா பாக்குறப்ப உண்மையா எனக்கு இப்போ அவங்க மேல ஆரம்பத்திலிருந்த கோபம் வந்து இப்ப பரிதாபமா தான் மாறி இருக்கு. ஏன்னா அன்றைய காலகட்ட சூழல்ல இத்தனை விழிப்புணர்வு இருக்கல, ஒரு திருநங்கையை புரிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வு இருக்கல. அதுலயும் அந்த குடும்பங்கள்ல நான் அந்த குடும்பத்தை விட்டு போயிட்டா பரவாயில்லன்னு நினைச்சாங்க. அதுக்கான நிவர்த்திங்கிறத பத்தி அவங்க யோசிக்கல. அப்ப முடியல, அவங்களுக்கும் தெரியல.
இப்ப வந்து இந்தியாவில வந்து பல நடன கலைகள் இருந்தாலும் பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
பரதநாட்டியம் வந்து உண்மையிலே இந்தியாவின் பல கலைகள் மட்டும்னு நான் சொல்ல மாட்டேன். உலகத்துல உள்ள அத்தனை கலைகளுக்கும் ஒரு தாய் கலையா நமது நடனக்கலையும் தமிழிசை கலையும் இருக்குங்கிறதுக்கு வந்து நமக்கு 3ஆம் நூற்றாண்டுலேயே சிலப்பதிகாரம் ஒரு மேற்கோளாகும். அதுக்கும் முன்னாடி நீங்க போக விரும்பினீங்கன்னா தொல்காப்பியத்துல மிக ஒரு செறிவான இலக்கண ஒரு வரையறையே ஒரு செறிந்த கலைக்கு நம்மளோட கலைக்கு இருக்குது. அதனால எனக்கு பரதநாட்டிய கலை மேல ஆர்வம் வந்ததுல எனக்கு ஒரு பெரிய வியப்பும் இல்லை. இன்னொன்னு, நான் முத்தமிழ் வளர்த்த மதுரையில பிறந்ததுனால எங்களுக்கு வந்து எங்களோட வாழ்க்கை சூழலை ஒரு பதில வந்து நேரடியா சொல்லும் பொழுதே ஒரு சொலவடையோட சொல்லுவோம். இப்ப நீங்க வந்து இப்ப என்ன ஒரு வேலையுமே பாக்காம இருக்கிற அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டா கூட அது நேரடியா ஆமா எனக்கு ஒரு இந்த ஒரு சூழல் அதனால வேலை பாக்கல அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட பதில் வராது. மதுரக்காரங்கிட்ட பேசுனீங்கன்னா ஆமா நாய்க்கு வேலையில உட்கார நேரம் இல்லை. இப்படி ஏதோ ஒரு சொலவடைய சொல்லி ஒரு அழகு கொடுத்த அந்த தமிழையும் சரி சூழலையும் சரி இனிமைப்படுத்தி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி சூழல்லதான் வந்து என்னோட நடனத்தை நான் ஒரு அழகான என்னன்னா என்னோட கிராமத்து கோவிலான சோனியா கோவில் கிராம தேவதை கோவில். ஆனா மிக நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடுகள் உள்ள ஒரு கோவில். அங்கதான் என்னோட தோழியையும் நான் சந்திச்சேன், சக்தின்னு சொல்லிட்டு திருநங்கை. அவளும் ஒரே ஊருக்காரவங்க, பக்கத்து பக்கத்து ஊரு. அவள் தான் என்னோட முதல் ரசிகையாவும் அமைஞ்சா. அதனால எனக்கு அந்த நடனத்தோட ஈர்ப்பு மதுரையிலதான் வெள்ளியம்பலத்தான் கால் மாறி ஆடின ஒரே இடம் மதுரை மீனாட்சி. இது எல்லாம் என்னோட உயிருக்குள்ளையும் ஊனுலையும் கலந்திருந்ததுனால எனக்கு இந்த நடனம் தான் முழு உயிராவே என்னை பயணிக்க வச்சதுன்னு சொல்லுவேன்.
அது
உங்களுடைய முதல் குரு, அவரின் அறிமுகம் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எப்படி அவரிடம், எந்த வயசுல நீங்க வந்து சேர்ந்து உங்களுடைய நடன பயிற்சிகளை எடுத்துக்கொண்டீங்க?
இதுல வேடிக்கையா சொல்லணும்னா, என்னோட முதல் குரு அப்படிங்கிறது நான் பரதநாட்டியத்தை ஆடினேன்னு சொன்னேன் ஒழிய எனக்கு குரு வச்சுக்கணும், முறைப்படி கத்துக்கொள்ளணுங்கிறதுதான் தெரியாது. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அது ஒரு தனிப்பட்ட குக்கிராமம்னு சொல்லிட்டு, என்ன பிறந்த ஊரான அனுப்பானடி, அங்க இருந்த டூரிங் தியேட்டர் தான் எனக்கு முதல் நடன பயிற்சி பட்டறை. அந்த அங்க டூரிங் தியேட்டர்ல தோன்றின பத்மினி, வைஜெயந்திமாலா, குமாரி கமலா, இந்த மாதிரி பழைய காலத்து நடிகைகளோட நடனங்களும் நடிப்புகளும் தான் எனக்கு முதல் குருன்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திரைசை பாடல்கள் வந்த பரதநாட்டிய பாடலுக்கு தான் நான் முதல்ல ஆரம்பத்துல ஆடிட்டு இருந்தேன். சொல்றதுக்காக நான் இன்னைக்கு புகழுக்கு வந்திருக்கோமேங்கிறதுக்காக வெட்கப்படல. உண்மையா இப்ப ரொம்ப பெருமையா சொல்றேன், சென்ற இடமெல்லாம் வெற்றி கிடைக்கும், அந்த பரிசு பொருட்களை ஒழிச்சு வைப்பேன், வீட்டுல கூட போய் அதை பெருமைப்பட்டுக்க முடியாது. அதன் பிறகு என்னோட நாட்டியத்தை பார்த்துட்டு கேட்பாங்க, இவ்வளவு நல்லா ஆடுறியே, உன்னோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. அப்பதான் எனக்கு ஓ, நடனத்துக்கு முறையான குரு வச்சுக்கணுமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சு. சினிமால பார்த்த வைஜெயந்திமாலா நடனத்தோட நேர்த்தியில ஈர்க்கப்பட்ட நான் வந்து ஒரு அது ஆங்கிலத்தை சொல்ற மாதிரி க்ளூலெஸ்ஸா, ஒரு குறிப்பு இல்லாம அவங்க யார்த்த கத்துக்கிட்டாங்களோ அவங்ககிட்டதான் நான் கத்துப்பேன், அவங்ககிட்டதான். அப்படி ஒரு குரு இருக்காரா இல்லையா எதுவுமே தெரியாது. ஆனா கடவுள் அந்த எண்ணத்தையும் செயலாக்கினாரு. கிட்டப்பா பிள்ளைங்கிற ஆசிரியர் தான் வைஜெயந்திமாலாவோட ஆசிரியர், தஞ்சாவூர்ல புகழ்பெற்ற தஞ்சை நால்வரோட நேரடி பேரன். அவங்க வீட்டுல அங்க இருக்கிறாரு, அங்கதான் அந்த பேட்டி எடுத்தோம். இப்படி ஒரு பேட்டியின் வாயில அறியவும் அடுத்த நொடி நாங்க போய் நின்றுட்டோம் நானும் சக்தியும். அதன் முன்னா மதுரையில நான் புகழ் பெற தொடங்கிட்டேன். அப்ப மதுரை டி ஜி ஜெயராமன், நாமனூர் ஜெயராமன் ரெண்டு நடன கலைஞர்கள், நடன ஆசிரியர்களும் என்ன ஒரு செழுமைப்படுத்த உதவினாங்க. அவங்க வந்து கமலஹாசன் அந்த குடும்பத்துக்கெல்லாம் அவர் ஆசிரியரா இருந்தவங்க. அதன் பிறகு அவங்களே சொல்லி அனுப்பினாங்க, ஒரு நல்ல கலைஞன் ஒரு குளம் போல தேங்கி விடக்கூடாது, அவனோட திறமை ஒரு ஆறு போல பெருக்கெடுத்து ஓடி கடல் என்ன முன்னத வெற்றியில கலக்கணும் அப்படின்னு சொல்லியே என்னை கிட்டப்பா பிள்ளைட்டு அனுப்பி வச்சாங்க. என் குரு ஒரு சித்த புருஷர், இசைப்பேரறிஞர் நாட்டிய கலாநிதி கிட்டப்பா பிள்ளை. என் கண்கள்ல இருந்த ஆர்வத்தையும் நான் வெற்றி அடைவேங்கிறத மாத்திரமான தீர்க்க தரிசனத்தை மாத்திரமே அவர் பார்த்து என்னை மாணவியா ஏற்றுக்கொண்டாரு.
உங்களுடைய நடன அரங்கேற்றம் அது எப்ப நடந்தது? நீங்க வந்து திரு கிட்டப்பா பிள்ளை அவரிடம் மாணவியாக ஆன பிறகு உங்களுடைய அரங்கேற்றம் நடந்ததா, இல்ல அதற்கு முன்னதாகவே உங்களுடைய அரங்கேற்றம் நடந்து முடிந்த பிறகுதான் நீங்கள் அவரிடம் சென்றீர்களா?
அதாவது அதற்கு முன்னரையே என்னோட நடன அரங்கேற்றம்னு அது சொல்ல முடியாதுமா. நான் என்ன ஒரு நடன அரங்கேற்றம்னா, இன்றைக்கு என்னோட மாணவிகள் வந்து அப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசவை நிகழ்வு மாதிரி இன்றைக்கு எத்தனையோ ஆடம்பர செல்வ செழிப்பா அரங்கேற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு. என்னோட குடும்பத்திலேயே என்னை அங்கீகரிக்காத பொழுது என்னோட நான் நடனம் கற்றுக்கொண்டதே என் குடும்பத்துக்கு தெரியாது. நான் ஆரம்பத்துல நாங்க இப்படி அங்க போறோம் இங்க போறோம்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போறோம்னு போய் சொல்லிட்டு போய் நாங்க நடனம் கற்றுக்கொண்டு வந்தோம். அவங்களுக்கு தெரியவே தெரியாது அரங்கேற்றம்னு ஒண்ணு. நாங்களா ஏற்பாடு பண்ணி என்னோட பள்ளி நண்பர்கள், என் மேல ஆசை உள்ளவங்க, இவங்க எல்லாருமா சேர்ந்து வெறுமன ஒரு 300 ரூபாயில அந்த அரங்கேற்றம் முடிஞ்சதுன்னா நீங்க புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு சென்னை கமலா தியேட்டர் மறைந்த உரிமையாளர் கமலா தியேட்டரோட வி என் சிதம்பரம் செட்டியார், அப்ப மீனாட்சி கோவில் தக்காரா இருந்தாரு, அது போல மதுரை எஸ்கே பாலகிருஷ்ணன் மேயரா இருந்தாரு. இப்ப எத்தனைக்கும் எனக்கு அப்ப 15 வயது தான் ஆகும். அந்த வயதுல போய் நானு அவங்ககிட்ட எல்லாம் தைரியமா கேட்டு யோசிச்சு பாருங்க, ஒரு 14-15 வயது உள்ள ஒரு குழந்தை போய் மேயர் வீட்டு கதவை தட்டி நான் ஆட போறேன் நீங்க தான் வந்து தலைமை தாங்கணும்னு கேட்க முடியுமா? எனக்குள்ள ஏதோ ஒரு உத்வேகம் இருந்திருக்கு. அவங்களும் இது சிறப்புள்ள வார்த்தையை நம்பி வந்தாங்க. அன்றைக்கு நிகழ்ச்சி வந்து ஓகோன்னு பேசப்பட்டது, அது மதுரை முழுவதும் நான் புகழானே, அதுதான் அரங்கேற்றம். அதன் பிறகு கிட்டப்பா பிள்ளையோட மனைவி ஆகி 1985 சிதம்பரத்துல நாட்டியாஞ்சலியில் எனக்கு கிடைத்த வாய்ப்பன்றே வந்து நானும் கிட்டப்பா பிள்ளை முதன்முறையா மேடையேறி அரங்கேறினது சிதம்பரம் கோவில்ல.
உங்களுடைய குரு திரு கிட்டப்பா பிள்ளை அவரை பற்றி சொல்லுங்களேன். அவரிடம் நீங்கள் வந்து எப்படி அவர் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தார், எவ்வளவு காலம் நீங்கள் அவரிடம் பயிற்சிகளை பெற்றுக்கொண்டீர்கள், அதை பற்றி சொல்லுங்களேன்.
கிட்டப்பா பிள்ளையை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கு உலகம் முழுவதும் பரதநாட்டியத்தை நுகரக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் மாணவர்களுக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். தஞ்சை நால்வர்கள் தான் இன்றைக்கு பரதநாட்டியத்தை நம்ம ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பரதநாட்டிய வகையை ஒரு அடிப்படை பயிற்சி பாடத்திட்டங்களை வகுத்தவங்க. அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம், பதவர்ணம், ஜாவளி, பதங்கள், விருத்தம், தில்லனா அப்படிங்கிற ஒரு உருவகப்படுத்தினது அவங்க தான். அவங்களோட நேரடியான 6வது தலைமுறை பேரன்னா என்னோட குருநாதர் இசைப்பேரறிஞர் கிட்டப்பா பிள்ளை. அவங்க கிட்ட கத்துக்கொள்றது அப்படிங்கறது வந்து என்னன்னா, அவரோட மாணவிகள்னு சொன்னாலே நீங்க புரிஞ்சுப்பீங்க, வைஜெயந்திமாலா, ஹேமமாலினி, யாமினி கிருஷ்ணமூர்த்தி, சுதாராணி ரகுபதி, இந்திராணி ரஹ்மான், இப்படி எல்லாம் மிக அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவரோட தேர்ந்த மாணவிகள். அவங்க எங்க ஏதோ ஒரு சமூகத்தாலையும் குடும்பத்தாலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு திருநங்கை நடன கலைஞர் எங்க என்ன மாணவியா ஏற்றுக்கொண்டார்? ஒரு நாள், இரு நாள், ஒரு வருடம், இரு வருடம் அல்ல, 15 வருடங்கள் என் ஆசிரியருடைய குருகுலமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அது இன்றைக்கு வந்து குருகுலம்னு எல்லாரும் அதை புகழா சொல்றாங்க. உண்மையில அது வந்து அன்னைக்கு எங்களுக்கு பொருளாதார சூழலோ அல்லது எங்களோட ஒரு அந்த உடல் கூறுகளோட பக்குவங்களோ எங்களால எங்களை தனியா விடக்கூடாது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, என்ன தன் பக்கத்திலே அரவணைச்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என் ஆசிரியர் வீட்லயே என்னை தங்க வச்சாரு. அது குருகுலம் ஆயிடுச்சு. அதுல நாங்க அந்த அபூர்வ நாட்டிய வகைகளான நவசந்தி கௌத்துவம், சூளாதி, பிரபந்தம், தாயம் இதெல்லாம் என்னன்னு கூட கேட்பாங்க. இன்றைக்கு அலாரிப்பு, ஜதீஸ்வரம் நம்ம சொல்லக்கூடிய மார்க்க முறைகளுக்கு முன்ன இருந்த கோவில் ஒழுங்கு நடன முறைகள் இது. இதுகள்ல தனிப்பட்ட முறைகளை நாங்க சிறப்பு செஞ்சுட்டு வரோம். அதுக்கு ஒரே ஒரு ஆசிரியரா இருந்து புகழ் ஈட்டி மறைந்தவர் என்னோட குருநாதர் கிட்டப்பா பிள்ளை.
அறிவீனாய் அல்வே சிவமாவர்.